திருமலை மூர்த்தி படைக்கும்
திரைக்கு வந்த இலக்கியம் இன்று மோகமொழி.
முதல் தமிழ் நாவலாக 1879 பிரதாப முதலியார் சரித்திரம் வெளிவந்தது. இதுவரை வெளிவந்த தமிழ் நாவல்களில் சிறந்த நாவல்களாக தமிழின் பிரபல எழுத்தாளர்கள் பலராலும் பரிந்துரைக்கப்பட்ட தரவரிசைகளின் அடிப்படையில் முதல் சிறந்த 10 நாவல்களில் ஒன்றாக அநேகர்களின் தெரிவில் இடம் பிடித்திருப்பது தி ஜானகிராமன் எழுதிய மோகமுள் என்ற நாவல். தமிழ் இலக்கிய உலகின் பெருமைக்குரிய எழுத்தாளரான தி ஜானகிராமன் இதற்கு முன்னர் எழுதிய 4 வேலி நிலம் என்ற நாடகம் மேடையில் நடிக்கப்பட்டு பின்னர் ஜானகிராமனின் திரைக்கதை வசனத்தில் திரைப்படமாகவும் 1959 வெளிவந்தது. 1956 எழுதப்பட்ட மோகமுள் அதற்கு சில வருடங்களுக்கு முந்திய 2nd உலக மகாயுத்த காலத்து கதை. இது 1995 இதே மோகமுள் என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்திருக்கின்றது. பாரதி, பெரியார், ராமானுஜர் என்று வரலாற்று சிற்பிகளை தமிழில் திரைப்படமாக எடுத்த ஞான ராஜசேகரன் அவர்களின் முதல் திரைப்படமே மோகமுள்.
ஆகாயம் வெளுக்கும் அதிகாலை அழகில் காகங்கள் விழித்து கரைகின்ற பொழுதில் நெல் மூட்டை நிரப்பி நெடுஞ்சாலை கடக்கும் வில்வண்டி இழுக்கும் மாட்டின் மணியோசை மயக்கும் இதமான இளங்காற்று என்னை தீண்டி திரும்பும் மெதுவாக இசை ஞானம் மனதோடு அரும்பும்.
கோடை நாள் ஒன்றில் பாரவண்டி கிளப்பும் கும்பகோணத்து தெருப்புழுதியுடன் மோகமுள் நாவல் ஆரம்பமாகி கும்பகோணம், தஞ்சாவூர், பாபநாசம் போன்ற ஊர்களையும் காவிரி ஆற்றினையும் அதன் கரைபுரளும் அலைகளையும் கவிநயத்தோடு முதல் சில அத்தியாயங்கள் அள்ளி வருகின்றன. இந்த பாடலுடன் ஆரம்பமாகிய முதல் காட்சியிலேயே தங்கர்பச்சான் மற்றும் சனி ஜோசப்பின் ஒளிப்பதிவு காட்சி அமைப்பும் இளையராஜாவின் இசைநயமும் நாவலின் முதல் பல அத்தியாயங்களை திரைப்படத்தில் உள்வாங்கி விடுகின்றன. காவிரி கரையில் பாபு பாடுகின்ற இந்த பாடலை பல சங்கீத மேதைகளை உருவாக்கிவிட்ட மகாமேதை ரங்கண்ணாவும் கேட்டு பாபுவை தன் மானசீக சீடனாக ஏற்றுக்கொள்வதாகவும் படம் நகர அதிலும் நாவலின் சில அத்தியாயங்கள் மேலும் உள்வாங்கப்படுகின்றன.
பாபு, சங்கீதங்கிறது கீர்த்தனையோ ராகமோ மட்டுமல்ல, அதை கேட்கறதுக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியமும் இல்லை. காத்துல எப்பவும் ஒரு ஆதார சுருதி உலகத்துல இருந்துட்டே இருக்கு. கேட்கிற சப்தம் எல்லாம் அந்த சுருதிக்கு ஸ்தாயியாவும் சுரமாவும் இருக்கு. கொஞ்ச நாளி கண்ணை மூடி பாரு
குழந்தை. இந்த காந்தாரம் கேட்கறதே அது மாதிரி இருக்கணும். பாட்டு பாடுற போது சிரமம் ஒண்ணும் இல்லாம ஜீவன் கேட்கணும்.
தி ஜானகிராமன் சொற்களை இசையாக்கிய அபூர்வ எழுத்தாளர் என்று எஸ் ராமகிருஷ்ணன் தனது கதா விலாசத்தில் குறிப்பிடுகின்றார். ரங்கண்ணா தம்புராவில் சுருதி கூட்டுவதை பற்றி எழுதப்பட்டிருக்கும் 5 பக்கங்களையும் நாவலில் வாசிக்கும் பொழுது தம்புராவின் சுருதி வாசகனின் காதுகளில் ரீங்காரமிடுவது தவிர்க்க முடியாதது. ரங்கண்ணாவிடம் சங்கீத சிகிச்சை செய்து கொண்டே கல்லூரியில் BA படித்து வருகின்றான் 20 வயதான பாபு. நிலச்சுவாந்தாரான சுப்பிரமணிய ஐயரின் 2வது மனைவியான பார்வதிபாயும் ஜமுனாவும் பாபுவின் குடும்ப நண்பர்கள். சிறு வயதிலிருந்தே அவர்களின் குடும்பத்தில் ஒருவன் பாபு.
நல்ல சமயத்துல வந்த பாபு. யமுனாவுக்கு கல்யாணம் வருது.
கல்யாணமா?
ஆமா பாபு, எனக்கு கல்யாணம் வருது. என் கல்யாணம் இருக்கே ரயில் வண்டி மாதிரி ரொம்ப நீளம். 10 வருஷம் ஓடுற வண்டினா நீளம் என்ன கொஞ்சமாவா இருக்கும்.
இதுதான் கடைசி வண்டியா இருக்கட்டுமே. ஏறிக்கிட்டா போச்சு.
கடைசி வண்டி நின்னா பரவாயில்ல, நிக்காமலே போயிட்டா.
சிச்சி, வாய் மூடு. எப்படிதான் கல்யாணம் பண்ணி குப்பை கொட்ட போகுதோ.
பாத்தியா பாபு, கல்யாணம் பண்ணா குப்பைதான் கொட்டணும். குப்பை கொட்டுறவளா இப்பவே பாத்து வச்சுக்கோ.
30 வயதானாலும் சமூகம் கட்டிக்காக்கும் சில ஒவ்வாத மரபுகளை கிண்டலாக பேசுகின்ற துடுக்குத்தனம் கொண்ட பாத்திர படைப்பு ஜமுனா. இந்த வயது வரை அவள் கற்புள்ள கருவாடாக இருப்பதற்கு காரணங்கள் இருக்கின்றன.
யமுனாவோட தோப்பனார் ஐயர் தான்.
ஆஹா, உன்னோட தகப்பனார் ஐயர், தாயார் மராத்தி. கிராசா.
பார்வதி பாயும் சுப்பிரமணிய ஐயரும் மனசொப்பி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சுப்பிரமணிய ஐயருக்கு கிராமத்துல ஏற்கனவே மொத சம்சாரம், குழந்தைங்க எல்லாம் இருக்கு. ஆனா ரெண்டு குடும்பமும் அந்யோன்யமா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்காங்க.
நிறுத்தியா, என்ன இருந்தாலும் வப்பாட்டி குடும்பம் தானே.
மனைவியை பிரிந்த அல்லது இழந்த இரண்டாந்தர மாப்பிள்ளைகளாலும் கன்னிகாதானம் நிராகரிக்கப்பட காரணம் ஜமுனாவின் ஜனனம். கன்னிகாதானம் இல்லாமல் கன்னிகளிக்கும் இப்படியான விண்ணப்பங்களும் வயது ஏற ஏற ஜமுனாவை தேடி வருகின்றன.
சாமிராவ் புதுசா ஒரு வரனை கொண்டு வந்திருக்கான்.
இவரையா?
கங்காதரம் பிள்ளை, தஞ்சாவூர்ல பெரிய மிராசுதார். ஒரு வீடும் ரெண்டு வேலை நிலமும் எழுதி வைக்கிறாரா, ஆனா கல்யாணமா பண்ணிக்க மாட்டாரா.
என்ன என்ன கிட்ட தெரியுமா?
எனக்கு சம்மதம் தான் பாபு.
ஆமா, கல்யாணம் பண்ணிக்காம வேசி மாதிரி இருக்கலாம்.
வாசல்லையே கார் நிக்கும், தெருவோட போற வரவங்க எல்லாரும் ஆசையா நம்ம வீட்டை திரும்பி பாத்துக்கிட்டே போவாங்க.
சிறுவயதிலிருந்தே ஜமுனாவோடு வளர்ந்தவன் பாபு, அவளது திருமண தோல்விகள் அவள் மீது அவனுக்கு இருந்த ஈர்ப்பை மாறுபடச் செய்கின்றன. அவளுக்கு இயற்கையாக இருக்கும் அந்த தெய்வீக அழகை ஆராதிக்க தெரிந்தவர்கள் தன்னை தவிர வேறு யாருமில்லை என்ற எண்ணம் அவனுக்குள் தீவிரமாக பதியத் தொடங்குகின்றது. ஒரு நாள் விடிந்தும் முடியாத அதிகாலை பொழுதில் ஜமுனா வீட்டிற்குள் வந்து கூடத்தில் உட்கார்ந்தவன் அவள் வினவத் தொடங்கவும் பதிலளிக்காமல் மறுபடி வெளியே சென்றான். அலைக்கழிக்கும் மனதை இசையில் அடக்கலாமென்று ரங்கண்ணாவின் வீட்டிற்கும் வந்தான்.
இன்னைக்கு என்ன வந்துச்சு உனக்கு? ஆரம்பத்திலிருந்து பாக்குறேன், ஒரு இலை மேல நிக்கிறேன் இல்லைன்னா கீழே நிக்கிறேன். ஏன் இன்னைக்கு எல்லாம் இப்படி கோணலா இருக்கு? மனசு சரியில்லையா?
ஒண்ணு இல்லைண்ணா.
இல்ல, ஏதோ சரியில்லை. மனசு சரியில்லைன்னா சுருதியும் சேராது.
இசையில் சுருதி பேதம் ஏற்பட காரணம் அன்றிரவு அவன் வாழ்வை தடம் புரட்டிய ஒரு உறவு பேதம். அந்த நிகழ்வுதான் அவன் அடியாளத்தில் பதிந்திருந்த ஒரு பெண்ணின் முகத்தை வெளியே தலைகாட்டவும் செய்தது.
பண்ணிட்டு நான்
முதிரா இளைஞனான பாபுவுக்கு முதிர் கன்னியான ஜமுனாவின் மேல் தோன்றும் பிள்ளை பருவ ஈர்ப்பு நாளாக நாளாக வளர்ந்து இளமை பருவ மோகமாக விரிகின்றது. அந்த மோக சாந்திக்காக அவன்படும் அவஸ்தைகளே அந்த நீண்ட கதையின் மையக்கரு. அவளுடனான கூடல் நிகழும் வரையிலான தேக வேட்கையும் சிந்தனை குமுறல்களுமே கதையின் நகர்வுகள். வெறும் காதலையும் காமத்தையும் மட்டும் கொண்டிராமல் சுற்றியுள்ள உறவுகள், நண்பனோடு கொண்ட தோழமை, இசை ஆசிரியரோடு கொண்ட பந்தம், இசையில் அதீத தேடல் என்று பல்வேறு தளங்களை ஒன்றாக பிணைத்து நிகழும் காலத்திற்கேற்ப இயற்கை தன்மையை மீறாமல் எழுதப்பட்டதே மோகமுள் நாவல்.
யமுனா, நான் அன்னைக்கு கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே.
என்ன சொல்றதுக்கு இருக்க?
உன்னை விட 10 வயசு சின்னவனா இருக்கேனேன்னு பாக்குறியா?
அதெல்லாம் கூட நினைச்சு பாத்துட்டியா? நீ
எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு தான் சொல்றேன். உன் முடிவு என்ன
பாபு? சங்கீதத்துல இதுவரையும் யாருமே போக முடியாத உயரத்துக்கு நீ போகணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ சொல்றதுக்கு நான் சம்மதிச்சா ஜாதி வயசுன்னு இந்த உலகம் சிரிக்கும். ஓம் பந்துக்களும் ஏன் பந்துக்களும் சிரிப்பாங்க, உன் சிநேகிதர்கள் எல்லாரும் சிரிப்பாங்க. இந்த சிரிப்புக்கெல்லாம் பதில் சொல்றதுலயே மூழ்கின்றிருக்கிற கப்பல் மாதிரி நான் இருக்கேன். இதுல உண்டிக்கிறதுக்கு யாராவது இடம் கேட்பாங்களா பாபு?
பக்கத்து வீட்டில் இவனை மோகித்த கிழவரின் மனைவியான தங்கம்மாள். மோகத்தை கொல்ல முடியாமல் தன் மூச்சை நிறுத்தி விடுகின்றாள். காவிரியில் விழுந்து தன் சுயசாவை தேடிக் கொள்கின்றாள். இதற்கு தானும் ஒரு காரணமோ என்ற உள்ளார்ந்த குடைச்சலும் இசைக்குருவான ரங்கண்ணாவின் இழப்பும் ஜமுனாவின் இந்த நிராகரிப்பும் பாபுவின் மனநிலையை அலைக்கழிக்கின்றன.
விருப்பு வெறுப்பு வந்தென்னிடம் விளையாட விரட்டும் விரட்டி என் மீது வலை போட உருந்தோடும் வயது நிரண்டோடும் மனது வாழ்நாளும் வீணாளாய் போகுமா.
தந்தை வைத்தியின் விருப்பப்படியே அவர் கும்பகோணத்தில் ஏற்பாடு செய்திருந்த இசைக் கச்சேரியில் பாடிவிட்டு மன அமைதி தேடி மெட்ராஸ் நகருக்கு வந்து அங்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை தேடிக் கொள்கின்றான் பாபு. ராஜம் என்பவன் நாவலின் ஆரம்பம் முதல் இறுதி வரை வருகின்ற பாபுவின் நண்பன். ராஜமும் மேல் படிப்புக்காக காசி பல்கலைக்கழகம் போகின்றான் என்பது நாவல். ஆனால் திரைப்படம் சற்று மாறுபடுகின்றது. பாபு மன அமைதி தேடி யாருக்கும் தெரியாமல் மெட்ராஸ் பட்டணம் வருவதாகவும் 3 வருடங்கள் கழித்து அங்கே உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கும் ராஜத்தின் காரில் பாபு விபத்தில் சிக்குவதாகவும் பாபுவின் காதல் இன்னும் மாறாமல் இருப்பதைக் கண்டு கும்பகோணம் சென்று பர்மையில் வாடிக்கொண்டிருக்கும் ஜமுனாவை ராஜம் அழைத்து வருவதாகவும் திரைக்கேற்றவாறு கதை சுருக்கப்பட்டுள்ளது.
நீ எனக்கு செஞ்சது கொஞ்சம் நஞ்சல்ல, எதையோ யாரையோ லட்சியம் பண்ணாம எனக்காக நீ காத்துருக்க.
சங்கமம் முடிந்த அடுத்த நாள் காலை ஜமுனாவுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. பாபுவின் தலைமுடியை கோதிக்கொண்டே அவனிடமும் கேட்டாள். பதில் சொல்ல தெரியாமல் மௌனமாகவிருந்தான் பாபு. சில நேரங்களிலேயே அதற்கான தெளிவு அவளுக்கு கிடைத்தது. ஆனால் மோகபயப்பட்ட நிலையில் பாபுவின் உள்மன விசாரணைகள் பற்றி நாவலில் சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது. ஜமுனா கேட்டது இந்த கேள்விதான்.
இதுக்குத்தானே பாபு, இதுக்குத்தானே.
686 பக்கங்கள், 3 பாகங்கள் என விரிந்த மோகமுள் நாவல் காலத்தை பின்னுக்கு தள்ளிய ஒரு செவ்வியல் படைப்பு.
இதுக்குத்தானே பாபு, ரங்கநாத உயிரே கொடுத்து கத்து தந்த சங்கீதத்தை எல்லாம் மறந்தது இதுக்குத்தானே. சொல்லு பாபு, யமுனா யமுனான தவிச்ச அந்த யமுனா உனக்கு கிடைச்சிட்டான். இதுல எல்லாம் திருப்தி அடைஞ்சு போற சாதாரண மனுஷனா நீ பிறக்கல. சங்கீதத்துல யாருமே போக முடியாத உயரத்துக்கு போறதுக்கு தான் ஏ பாபு பிறந்திருக்கானும்.
தனும் தும்பதையனும் தனும் தடையனும் தடையனும் தனும் தும்பதையனும் தனும் தும்பதைய.
இதுவரை நாம் கேட்டது திருமலை மூர்த்தி படைத்த
திரைக்கு வந்த இலக்கியம் மோகமொழி.